அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு. ஆண்டின் பொதுக்காலம் 18 ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
முதல் வாசகம். சபை உரையாளர் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1:2 மற்றும் அதிகாரம் 2:21 முதல் 23 முடிய. வீண் முற்றிலும் வீண் என்கிறார் சபையுரையாளர். வீண் முற்றிலும் வீண், எல்லாமே வீண். ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டுச் செல்கிறார். அவரது உழைப்பும் வீணே. இது பெரிய அநீதி. உலகில் அவர்கள் செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த செயல் திட்டங்களுக்காகவும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? வாழ்நாளெல்லாம் அவருக்கு துன்பம், வேலையில் தொந்தரவு, இரவிலும் அவரது மனத்திற்கு அமைதி இல்லை. எல்லாம் வீணே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 90.
தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். போன்ற நாட்கள் என் தலைவரே, என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். எங்களின் நாட்களை கணித்திட கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். எங்களின் நாட்களை கணித்திட கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும், உமது ஊழியர்க்கு இரக்கம் என்றும் காட்டும். என் தலைவரே, என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். தலைவரே, என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம்.
இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, வசனங்கள் 1-5 மற்றும் 9-11 முடிய. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள், உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சிமை பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆகவே உலகப் போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கரென்றும் யூதரென்றும், விருத்த சேதனம் பெற்றவரென்றும் விருத்த சேதனம் பெறாதவரென்றும், நாகரிகமற்றோரென்றும் சீத்தியரென்றும், அடிமையென்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடில்லை. கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாயிருப்பார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, வசனங்கள் 13-21 முடிய. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு ஓர் உவமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன்? என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பலவகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என்று சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனிய இதயங்களே, அன்பு இல்லாதவர் எல்லா பொருளையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வர். அன்பு உடையவர் தம் உடம்பையும் பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வர் என்று அழகான ஒரு குறளில் திருவள்ளுவர் நமக்கு கூறுகிறார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்புதான் இந்த உலகை இயக்கிக் கொண்டிருக்கிற சக்தி. அன்புதான் மனித வாழ்க்கை ஓடத்தின் துடுப்பு. அன்புதான் மனித வாழ்வு என்னும் வண்டியின் அச்சாணி. ஆண்டவனை அவனுக்கு கொண்டு வந்ததும் அன்புதான். இயேசு சிலுவையில் தன்னை கொடுக்கச் செய்ததும் அன்புதான். தாய் தன் குழந்தைக்காக தவமிருப்பதும் அன்புதான். தந்தை தன் குழந்தைக்காக ஓடாக உழைப்பதும் அன்புதான். இந்த உலகில் அன்பிற்கு இணை ஒன்றுமே இல்லை. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். தூய அன்பின் வடிவம்தான் ஆண்டவன். எனவேதான் காந்தி சொன்னார், லவ் இஸ் காட் அண்ட் காட் இஸ் லவ். அன்பில்லையேல் ஆண்டவன் இல்லை, ஆண்டவன் இல்லையேல் அவனி இல்லை. அன்பின் வெளிப்பாடுதான் பாசம். எங்கு உண்மையான அன்பு இருக்கிறதோ அங்கு பாசம் தானாகவே வெளிப்படும். குழந்தைக்கு தாய் பாசம், தாய்க்கு குழந்தை பாசம். இந்த பாசத்தை குழந்தை கற்றுக்கொள்ளும் பள்ளி வீடு. இந்த பாசத்தை கற்றுக் கொடுக்கும் ஆசான்கள் பெற்றோர்கள். இந்த பாசம் என்னும் பள்ளியில் சேர்ந்து படிக்கின்றவர்கள் சகோதர சகோதரிகள். பாசமுள்ள குடும்பம்தான் நேசமான இல்லம். பாசமுள்ள உள்ளம்தான் இயேசு வாழும் இல்லம். ஆனால் இன்று பாசங்களெல்லாம் வேஷங்களாகிவிட்டதால் குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே சண்டை, அண்ணன் தம்பிகளுக்கிடையே மோதல். ஏன் பாசத்தின் மொத்த உருவான தாய்பாசமே வெளி வேஷமாக மாறிவிட்டதால் பிள்ளைகள் மட்டில் கணக்கு போட ஆரம்பித்துவிட்டது. பெண் குழந்தை பிறந்தால் பாரம், ஆண் குழந்தை பிறந்தால் கௌரவம். எனவே தாயின் கருவறையில் குழந்தையின் கல்லறை. இப்படிப்பட்ட சூழலில் இன்றைய நற்செய்தி நமக்கு விடுக்கும் சவால், பணமா பாசமா? இந்த மனித உறவுகளையும் மனித பாசத்தையும் பிரிக்கும் ஒரே சக்தி பணம். பணத்திற்காக பாசத்தையே விலைவேசும் கூட்டங்களாக நாம் மாறிவிட்டோம். பணத்திற்காக ஒரு தாய் தன் 18 வயது மகளை 70 வயது கிழவனுக்கு தாரை வார்த்து கொடுக்கும் அவல நிலை இன்று. பணத்திற்காக தன் தந்தையை, தன் அண்ணனை நீதிமன்றத்திற்கு இழுக்கும் பரிதாப நிலை இன்று. இதே நிலைதான் அன்று இயேசு வாழ்ந்த காலத்திலும் இருந்தது. இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதியில் ஒருவர் இயேசுவிடம் பாகப்பிரிவினை செய்வதற்கு நடுவராக இருக்கும்படி வேண்டுகிறான். இயேசு அவனுக்கு, தான் பாகப்பிரிவினை செய்வதற்காக வரவில்லை, பாசங்களை பிணைப்பதற்காகவே வந்துள்ளேன் என்பதை சம்மட்டியால் அடித்தாற்போல் உரைக்கின்றார். என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார்? இயேசு வேறு ஒரு இடத்தில் சொல்லுவார், நீங்கள் உங்கள் காணிக்கைகளை பலிப்பிடத்தில் செலுத்த வரும்போது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கைகளை வைத்துவிட்டு முதலில் போய் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இங்கு பாசம்தான் முக்கியம் என்று வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவது, உலகிலே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அடுத்தவர் மீது அக்கறையும் கரிசனையும் கொண்டிருக்க வேண்டும் என்கிறார். இந்த அக்கறையும் கரிசனையும் பாசத்தின் பரிமாணங்கள். உண்மையான பாசம் அடுத்தவரை தன்னை போல பாவிக்க செய்யும். இதையே இயேசு சொன்ன இரண்டாவது கட்டளை தெளிவாக்குகிறது. உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானையும் அன்பு செய். இயேசு பாவிகளின் மேல் பாசம் கொண்டார், ஏழைகள் மீது ஏக்கம் கொண்டார். எனவேதான் ஒருமுறை அவர் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதைத்தான் இன்றைய நற்செய்தியின் இரண்டாவது பகுதி விளக்குகிறது. இரண்டாவது பகுதியில் இயேசு ஒரு ஊமையை சொல்லுகின்றார். பணப்பெருச்சாளி ஒருவன் பணத்தையும் சொத்தையும் தான் மட்டுமே அனுபவித்து இன்பம் கண்டவனாக இருக்கின்றான். இவன் சுயநலவாதி, சமூக விரோதி. இவன் இன்றைய முதலாளித்துவ நாடுகளை பிரதிபலிக்கின்றவன். ஆம், காந்தியடிகள் சொன்னது, தேவைக்கு அதிகமான பணம் வைத்திருப்பவன் திருடன். இன்றைய முதலாளித்துவ நாடுகளும் இப்படித்தான் ஏழை நாடுகளின் கச்சா எண்ணெய் கனி வளங்களை தன் நரித்தந்திரத்தாலும் உலகமயமாக்குதல் தாராளமயமாக்குதல் என்ற போர்வையினாலும் கொள்ளையடித்து தான் மட்டும் உண்டு குடித்து கொளுத்திருக்கின்றார்கள். இவர்கள் ஏழைகளை உறிஞ்சும் அட்டைகள், ஏழையரின் வியர்வையை இரத்தமாக்கி குடிப்பவர்கள். இவர்களுக்கு மனிதநேயம் மழுங்கிவிட்டது, மனச்சாட்சி கூர்மை இழந்துவிட்டது. இவர்களுக்கு அழிவு உண்டு. இவர்கள் நிலை ஒரு நாள் தலைகீழாக மாறும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு பாடம், ஆண்டவர் நமக்கு அதிக செல்வம், அறிவு, திறமைகளை கொடுத்திருக்கிறார் என்றால் அது நமக்கு மட்டுமல்ல, பிறருக்கும் கொடுத்து நல்லவனாக வாழ்வதற்காகத்தான். காரணம், அதிகம் கொடுக்கப்பட்டவனிடம் அதிகம் கணக்கு கேட்கப்படும். மண்ணக செல்வத்தை கொண்டு விண்ணக செல்வங்களாகிய பகிர்வு, பாசம், பிறர் நலம் இவைகளை சேர்த்து வைக்கச் சொல்கிறார் இயேசு. ஒரு ஊரில் இரண்டு சகோதரர்கள் பண்ணை வைத்து வாழ்ந்து வந்தனர். அதில் ஒருவர் திருமணமாகி குழந்தைகளை பெற்றவர், மற்றவர் திருமணமாகாதவர். இவர்கள் இருவரும் தினமும் பண்ணைக்கு சென்று வேலை செய்பவர்களை மேற்பார்வை செய்து அப்பண்ணையிலிருந்து வருவதை இருவரும் சமமாக பகிர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர். கொஞ்ச நாள் கழித்து திருமணமான சகோதரர் ஒரு இரவில் கண்விழித்து யோசித்தார். நான் திருமணமானவன், எனக்கு மனைவி பிள்ளைகள் உண்டு. நாளைக்கு நான் வயதானாலும் என்னை கவனிக்க மனைவியும் பிள்ளைகளும் உண்டு. ஆனால் திருமணமாகாத என் தம்பிக்கு நாளை வயதான காலத்தில் யார் கவனிப்பார்? எனவே பண்ணையில் வருவதில் ஒரு மூட்டை அதிகமான நெல்லை தம்பியின் களஞ்சியத்தில் அவருக்கு தெரியாமல் சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைத்து அப்போதே எழுந்து ஒரு மூட்டை நெல்லை தன் தம்பியின் களஞ்சியத்தில் சேர்த்துவிட்டு வந்தார். இதேபோல தம்பியும் அவ்வப்போது இரவில் விழித்துக் கொண்டு யோசிப்பார். தனக்குத்தான் குடும்பமில்லை, தன் அண்ணனுக்கோ மனைவி பிள்ளைகள் உண்டு. என்னை விட அவருக்குத்தான் அதிக செலவு. எனவே அவருக்கு தெரியாமல் ஒரு மூட்டை நெல்லை அவரின் களஞ்சியத்தில் சேர்த்துவிட வேண்டும் என்று எண்ணி உடனே எழுந்து ஒரு மூட்டை நெல்லை தன் அண்ணன் களஞ்சியத்தில் சேர்த்துவிட்டு வந்தார். இது தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒருமுறை இரண்டு பேருமே ஒரே நேரத்தில் அடுத்தவரின் களஞ்சியத்தில் மூட்டையை சேர்க்க வேண்டும் என்று எண்ணி புறப்பட்டபோது இருவரும் ஒன்றாக சந்தித்தனர். அப்போதுதான் இருவருக்கும் அவர்கள் அடுத்தவருக்காக செய்தது தெரிய வந்து மிகவும் மகிழ்ந்தனர். அவர்கள் இருவரும் இறந்தபின் இச்செய்தி ஊர் மக்களுக்கு பரவி அன்றிலிருந்து அந்த இரு சகோதரர்களும் அன்று இரவு ஒன்றாக சந்தித்த இடத்தில் ஒரு கோவில் கட்டி வழிபட்டனர். இனிய இதயங்களே, எங்கு பகிர்வு உண்டோ அதுவே புனித இடம், எங்கு பாசம் உண்டோ அதுவே கடவுள் இல்லம்.
அன்பின் இறைவா, உமது வார்த்தைகளால் நிரப்பப்பட்ட நாங்கள் இந்த வாரம் முழுவதும் உமக்கு உகந்த செயல்களால் உம்மை நிறைவிக்க மனம் தாரும். எமக்கு எப்போதும் அமைதியான மற்றும் சமாதானமுள்ள மனநிலையை அளித்தருளும். நாங்கள் ஒரு பொறுப்பான குடும்ப தலைவனாக, தலைவியாக, மகனாக, மகளாக இருந்து அனைவரும் சேர்ந்து உமக்கு உகந்த அன்பு குடும்பமாக வாழ அருள் புரியும். வேறு எந்த குடும்பங்களின் அமைதியையும் ஒற்றுமையையும் குலைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் ஈடுபடாமல் இருக்கும்படி எங்களை காத்தருளும். எங்களை வழிநடத்தும் திருமறை சகோதர சகோதரிகளை நீர் பேணி காத்தருளும். உமது நற்செய்தியை சிறப்பாக எடுத்து சொல்லும் ஞானத்தை அவர்களுக்கு தந்தருளும். நாங்கள் எங்களுக்கு வரும் வீண் கோபத்தை தவிர்க்கவும், அதீத ஆசை கொள்ளாதவர்களாகவும், எல்லோரையும் அன்பு செய்பவர்களாகவும், எளியோரை பாரபட்சம் பார்க்காமல் ஆதரிப்பவர்களாகவும், வீண் பெருமைகளுக்கு ஆசைப்படாதவர்களாகவும், எல்லா வகையிலும் உமது சித்தத்தை அறிய முற்பட்டு அதை நிறைவேற்றுபவர்களாகவும் இருக்க அருள் புரியும். ஆமென்.
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manave.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.